மாவீர மகுடம். கரும்புலி லெப்டங்கனல் பூட்டோ. ராணுவமும் ஒட்டுக்குழுக்களும் சேர்ந்து தேசபக்தர்களை வேட்டையாடிக் கொண்டிருந்த காலம். மன்னார் மாவட்டத்தின் பாலக்குழி பிரதேசத்தில் ஜூலியனின் தந்தை இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார். பாடசாலைக்குள் புகுந்த ராணுவத்தினர் ஜூலியனை காட்டித்தரும்படி துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தினர். அன்று பாடசாலை செல்லாத ஜூலியன் தப்பித்துக் கொள்கிறார். உடனடியாக முஸ்லீம் குடும்ப நண்பர் ஒருவரின் உதவியோடு மறைமுகமாக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அங்கிருக்கும் நகைக்கடை ஒன்றில் தற்காலிகமாக பணிக்கு அமர்த்தப்படுகிறார். முதல் நாள் கடைக்கு செல்கிறான். அங்கிருக்கும் கதிரை ஒன்றில் அமர்ந்திருக்கிறான். அங்கு வந்த முதலாளி, கடைக்கு வேலைக்கு வந்த நீ எப்படி கதிரையில் அமர்ந்திருக்கலாம் என்று ஏசுகிறார். நான் எனது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் எழுந்து மரியாதை கொடுக்கிறனான் என்று கூறியவன் எவருடைய உதவியுமின்றி மீண்டும் தாயிடம் வந்து சேர்கிறான். அம்மா, இப்படி அடிமையா சிறுமப்படுத்துறதிலையும் பார்க்க நான் இயக்கத்துக்கு போறேன் என அனுமதி கேட்கிறான். அன்னையும் மௌனமாக இருக்கிறாள். அருகிருந்த உறவுகள் அழுகிறார்கள். நீங்கள் அழுது கொண்டிருக்கேக்க நான் இயக்கத்துக்கு போகமாட்டேன், ஆனா விரைவில் போயிருவேன் என்றவன் ஒரு நாள் இயக்கத்தில் இணைந்து விட்டார். உயிராபத்துக்களை உதாசீனம் செய்து போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த மிகவும் ஆதரவான வீட்டில் இருந்து இவன் இயக்கத்தில் இணைந்தது முகாம் பொறுப்பாளரை சங்கடத்துக்குள்ளாக்கியது. நீ வீட்டை திரும்பிப்போ என்று கூறுகின்றார்கள். இல்ல, நான் அம்மாட்ட சொல்லி போட்டுதான் வந்தான் என்று பதிலளிக்கின்றான். இதனை உறுதிப்படுத்த பொறுப்பாளர் தாயை சந்திக்கிறார். மகனின் கூற்றை உண்மையாக்க விரும்பியவள் ஓம் என்னிட்ட சொல்லி போட்டுத்தான் வெளிக்கிட்டவன் என்று கூறுகின்றாள். முழுமையான போராளியாக வரலாற்று காட்டினுள் இவனது போராட்ட வாழ்க்கை பூட்டோ என்ற பேரோடு தொடங்குகிறது. காட்டு வாழ்க்கை கடின பயிற்சிகள் கடந்து வேவு புலியாக பரிணமிக்கின்றார். காடுகளையும் எதிரி முகாம்களையும் காவல் அரண்களையும் காலால் நடந்து அளந்து கடிக்கிறார். ஒருநாள் ஏழு பேர் கொண்ட வேவு அணியை வழி நடத்தியவாறு வனப்பாதுகாப்பு வலயத்தின் சுற்றையல் பகுதியை கண்காணித்துக் கொண்டு வருகிறார். ஒரு இடத்தில் சூழலுக்கு பொருத்தமற்ற முறையில் புற்கள் மடிந்திருப்பதை அவதானிக்கிறார். எதிரி தமது பகுதிக்குள் புகுந்து விட்டதாக கூறுகிறார். மற்றவர்கள் அதனை மறுதளிக்கிறார்கள். இவனோ அந்த பகுதியில் அண்மையில் தான் புதைத்து வைத்த மிதிவடி ஒன்றை தோண்டி எடுக்கிறான். எதிரி மீண்டும் அந்த பாதையை கடப்பானாய் நெங்கு பாதம் வைப்பான் என்பதை கணிக்கின்றான். அந்த இடத்தில் மிதிவடியை வைத்து உருமறைத்து விடுகிறான். தொடர்ந்து நகர்கிறார்கள். சிறிது நேரத்தில் வெடிச்சத்தம் ஒன்று கேட்கிறது. ஏனையவர்கள் காட்டு விலங்கு ஏதும் மிதிவெளியில் சிக்கியிருக்கும் என கருத்து தெரிவிக்கிறார்கள். அதனை மறுதளித்தவன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு அந்த இடம் திரும்புகிறான். அங்கு ரத்தம் சொட்டியபடியே ராணுவ பாதனையோடு துண்டிக்கப்பட்ட கால் ஒன்று கிடக்கிறது. பின்னர் வந்த நம்பகமான அந்த தகவலிலிருந்து தெரிய வருகிறது, இவர்களுடைய காட்டு முகாமை சுற்றி வளைத்து தாக்கி அளிப்பதற்காக தங்களது வேவு தகவலை இறுதியாக உறுதி செய்ய வந்த ராணுவ அதிகாரி ஒருவர்தான் மிதிவெளியில் சிக்கியது என்பது. இவனது சமயோசித செயற்பாட்டால் பல போராளிகளின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டன. இவ்வாறான பல பதிவில் உள்ள பதிவில் இல்லாத நிகழ்வுகளின் ஊடாக இவன் ஒரு ராணுவ விற்பனனாக வருவதற்கான அறிவிப்புகள் தென்பட தொடங்கின. மணலாற்று மாவட்டத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு முகாம் தாக்குதல்கள், பதங்கி தாக்குதல்கள் என்பனவற்றுக்கு வேவு எடுத்தும் அணிகளை வழிநடத்தியும் போராட்டத்துக்கான தன் பங்களிப்பை மேம்படுத்திக் கொண்டார். இந்த காலகட்டத்தில் ஒரு சண்டையில் தனது இடதுகை பெருவிரலையும் இழந்திருக்கிறார். இயல்பாகவே இவனிடம் இருந்த சித்திரம் வரையும் ஆற்றலால் இவன் வரைபட பகுதிக்குள் உள்ளிருக்கப்பட்டான். வேவு தகவல்களை வரைபடங்களாக்கி துல்லியமான விவரங்களை கொடுத்து பிரதமர் தளபதிகளின் தாக்குதல் திட்டமிடல்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தான். இயற்கையாகவே இவனிடம் இனிமையாக பாடும் திறனும் கவிதை யார்க்கும் வல்லமையும் கைகூடியிருந்தது. வன முகாம்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு கலை ஆற்றல்களை வெளிப்படுத்தி போராளிகளை மகிழ்விக்கவும் செய்தான். இயக்கத்தில் கலையரசர் என்ற பெயரையும் பெற்றான். சமகாலத்தில் போர் ஆயுதங்கள், தளபாடங்களை, நவீன ராணுவ உபகரணங்களையும் தன்னோடு பழக்கப்படுத்தினான். அவற்றின் உச்ச பயன்பாட்டை பெறும் வகையில் தன்னை தக்க அமைத்துக் கொண்டான். தொடர்ந்து பூநகரிகோக்கு தொடுவாய் ராணுவ முகாம்களின் வேவுகளை எடுத்து அவற்றின் மீதான தாக்குதல்களை உறுதிப்படுத்தினான். இவன் பல அணிகளை வழிநடத்தும் அணித்தலைமையை பொறுப்பை வகிக்க தொடங்கினான். பின்னாலே சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை தொடர ஜால் நகரம் கைவிடப்பட இவன் உள்ளென்ற போராளிகளோடு கலந்திருந்தான். இவனது போராவலை தீர்ப்பதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தது. ஒருமுறை நடவடிக்கை நிமித்தம் பண்ணை கடலின் ஊடு நீந்திக் கொண்டிருந்தான். அப்போது அலட்சியை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்கடல் தாவரம் ஒன்றால் தாக்கப்பட்டார். உடல் முழுவதும் தடித்து மூச்சு விடுவதையும் சிரமமாக்கியது. ஒரு வார சிரமப்பட்டு கரை ஒதுங்கியவன் ஒரு வாரத்துக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் களம் சென்றார். முல்லைத்தீவு சமர் பூட்டோ பூட்டோ என்று தொலைத்தொடர்பு சாதனத்தில் தளபதி அழைக்கிறார். ஈழத்தமிழர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் திறப்பு முனை தாக்குதல் அது. நாங்கள் வென்றே ஆக வேண்டும். சர்வதேசத்துக்கான தமிழத்தின் கடற்பாதை திறக்கப்பட்டே ஆக வேண்டும். முகாம் துடைத்தளிப்பை பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக வேவில் வரைபட துறையிலே தாக்குதல் அனுபவங்களின் நெருக்கடி நேரங்களில் சரியாக முடிவெடுக்கும் வல்லமையை பலமுறை நிரூபித்திருந்த பூட்டோ களநிலை அவதானிப்பாளராகவும் டாங்கிக்கான ஒருங்கிணைப்பாளராகவும் களத்தில் உள்ளிருக்கப்பட்டிருந்தார். இவனது செயற்பாட்டால் பல முகாம் வீழ்த்து முயற்சி துரிதப்படுத்தப்பட்டது. பெரும்பாலான முகாம் பகுதிகள் வீழ்ந்தன. ஓரிரு கட்டடத்துக்குள் பல இராணுவத்தினர் ஒளிந்திருந்து தாக்குதலை தொடுத்தார்கள். அவர்களை செயல் முடக்கம் செய்ய வேண்டும். பூட்டோ டாங்கி தாக்குதலுக்கு ஆயத்தம் செய்து அதன் மூலம் சில சூடுகளை வழங்க ஆணையிட்டார். பகைவன் பதுங்கியிருந்த கட்டடம் அப்படியே தகர்ந்தது. இப்படி அவனுடைய தாக்குதல்கள் ஓயாதலை ஒன்று வெற்றியிலும் நிறைந்திருந்தது. பின்னர் கரும்புலியாக வேவு வீரனாக தனது அனுபவங்களை ஒருங்கிணைத்து செயற்பட்டான். வரையறைக்குட்பட்ட முறையில் முடிவெடுக்கும் அதிகாரத்தோடு எதிரி முகாம்களுக்குள் ஊடுருவி இலக்கு தேடும் முயற்சியில் ஈடுபட்டான். முல்லைத்தீவு வெற்றியை போல் பூர்ண வெற்றியை தரக்கூடிய புரட்சூழலோடு அமைந்திருப்பது பூநகரி ராணுவ தளம். ஏற்கனவே அதனோடு இவனுக்கு இருந்த பரிட்சயம் காரணமாக அதனை வேவு எடுக்க புறப்படுகிறான். அனுபவம் வாய்ந்த வேவு புலிகளுக்கு ராணுவ முகாம் ஒன்றின் காவலரனுக்கு அண்மையாக சென்று அதனுள் ஒட்டி பார்ப்பது என்பது திகில் நிறைந்த விருப்புக்குரிய செயற்பாடு. தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி ஒரு காவலரனுக்குள்ளே எட்டி பார்க்கிறான். ராணுவ நடமாட்டத்தை காணவில்லை. அந்த காவலரனுள்ளும் சென்று பார்க்கிறான். அதுவும் அவ்வாறே காணப்படுகிறது. சிறிது நேரத்துக்கு முன்னர் வரை ராணுவத்தினர் இருந்ததற்கான தடயங்கள் காணப்பட்டன. இவனுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது. மெல்ல முகாமின் உட்பகுதிக்குள் செல்கிறான். அந்த முகாம் வெதுப்பகத்தில் நெருப்பு தணல் காணப்படுகிறது. பான்களும் அவ்வாறே கிடக்கின்றன. ஆள் நடமாட்டம் தான் இல்லை, பூரணமாக விளங்கிவிட்டது. அங்கிருந்தவர்களுக்கான முன்னறிவிப்பு இன்றி அந்த முகாம் பின்வாங்கப்பட்டு விட்டது என்பது. இரவோடிரவாக பல்லாயிரம் ராணுவம் கடற்படையினர் இருந்த முகாம் வெறுமையாகிவிட்டது. இது இவர்களுக்கு தெரியாமல் இருந்துவிட்டது என்று தனக்குள் எண்ணியவன் தொடர்படுத்து தனது முகாம் பொறுப்பாளருக்கு நிலைமையை அறிவிக்கிறான். மேலும் உறுதிப்படுத்தப்படும்படி அவன் கேட்க தான் உறுதிப்படுத்தியவற்றை தெரிவித்தார். முகாம் பின்வாங்கும் முடிவெடுத்த மூலோபாய முடிவுகள் எடுக்கும் எதிரி தளபதிக்கு பாராட்டுக்களை தெரிவித்தபடி வெளிவருகிறார். ஜேசி குரு ராணுவ நடவடிக்கை மூர்க்கத்தோடு தொடர்கிறது. இதிலும் அவன் பெரும் பங்காற்றினான். கிளிநொச்சியை கைப்பற்றும் தாக்குதல் அப்போது வெற்றியடையாமல் போனதும் எனினும் பெரும்பாலான கரும்புரிகள் வெற்றிகரமாக தமது இலக்கை நிறைவு செய்து தளம் திரும்பினர். கை என்பு முறிவுக்காயம் மாறுவதற்காக சில காலம் மருத்துவமனையிலும் முகாமிலும் ஓய்வெடுக்கிறார். அந்த காலப்பகுதியில் தன்னோடு கடமையாற்றி வீரச்சி அடைந்த கரும்புலிகள் வெற்றி கவிதைகளையும் இசைப்பாடல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறான். புலிகளின் குரல் வானொலியில் பல கவியரங்குகளில் இவன் குரல் ஒலித்திருக்கிறது. மீண்டும் பயிற்சிகள் எடுத்து அடுத்த தாக்குதலுக்கு அவன் தயாராகிறான். மீண்டும் ஒரு முறை கிளிநொச்சி ராணுவத்தளம் தாக்கி அளிக்கப்படும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு ஆதரவாக ஆனையரவில் ஊடுருவியிருந்த கரும்புலிகள் அணியில் பூட்டோ காணப்பட்டான். அப்போது பூட்டோவிற்கு பாம்பு கடித்துவிட்டது. நச்சு ரத்தத்தில் கலக்க மரணம் இவனை நோக்கி வந்தது. எனினும் பகை முகாமுக்குள் பற்றி ஒன்றில் வைத்து விசமுறிப்பு மருந்து ஏற்றப்பட்டது. மீண்டும் ஒருமுறை சாவிலிருந்து தப்பிக்கொள்ள தமிழீழம் ஒரு பெருமதியான கரும்புலியை மீளப் பெற்றுக் கொண்டது. அந்த திட்டம் வெற்றி பெற கிளிநொச்சி நகரம் விடுவிக்கப்பட ஓயாதைகள் இரண்டு வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்தும் தேசத்துக்கான வெண்பனை தியாகத்தின் உச்சம் நோக்கி வேகம் எடுத்தது. மறைமுக கரும்புலியாய் செயற்பட தொடங்கினான். அரசியல் தெளிவும் இலட்சிய பற்றும் செயல்திறனும் நிதானமும் உள்ள போராளியாக அவன் ஒளி வீசினான். இவனது பன்முகத்திறமை மறைமுக கரும்புலிகளை பல மடங்காக பலம்பெறச் செய்தது. இவனது சில வருட செயற்பாடுகள் வெளித்தெரிய முடியாதவை ஆகின. ஆனால் தமிழினம் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திர தமிழீழத்தின் பலமான அத்திவாரத்துள் இவனது உழைப்பு கலந்திருக்கிறது. மாவிலாற்றை சாட்டாக வைத்து எதிரி யுத்தத்தை தொடங்கினான். ஹோமாலியை தாண்டி ஆனையரவு நோக்கி எதிரி முன்னேற திட்டமிட்டான். சம்பூர் மீதும் பெரும் ராணுவ அழுத்தத்தை பிரயோகித்தான். ராணுவத்தை திசை திருப்பும் குழப்பமும் அவசரமாக நடவடிக்கையில் இறங்கிய போது அந்த நிர்பந்தம் ஏற்பட்டது. பலமுறை தலைவனுக்கு தடை நீக்கியாக செயற்பட்ட பூட்டோ இந்த முறை முதல் தெரிவானான். தலைவரோடும் தளபதிகளோடும் தொடர் சந்திப்புகளை மேற்கொண்டான். ஆகஸ்ட் ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் இரவு 2 மணியளவில் தலைவரிடம் உறுதிவிடப்பெற்றான். மறைமுக கரும்புலி மீண்டும் தரை கரும்புலியாக ஜாழ்ப்பாணத்துக்குள் பிரவேசித்தான். பாரிய ராணுவ திருப்பு முனை சாதனைகள் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் சில நாட்களில் செய்தி வந்தது. நம்பர் 1 தொடர்பு இல்லை என, இந்த முறையும் தப்பி வருவான் என அவனை தெரிந்த அனைவரும் நம்பியிருந்தார். ராணா பூட்டோ வீரச்சாவு உறுதியான செய்தியோடு 2006 ஆண்டு மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒரு வேவு புலி நிபுணனை, வரைபட கலைஞனை, ஒரு கரும்புலி கவிஞனை, பாடல் ஆசிரியனை, எழுத்தாளனை, நடிகனை, உச்ச வினைத்திறனுடைய அப்பழுக்கற்ற செயல்வீரனை, போராளிகளுக்கான ஒரு உதாரண புருஷனை, பட்டறிவால் உருவான போரியல் ஞானியை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேசத்தையும் தலைவனையும் நேசித்த நம்பர் ஒன்னை தமிழீழம் பௌதீக ரீதியாக இழந்தது. எனினும் தலைமுறைகள் கடந்து கடத்தப்படும் அவனது செயல் வீச்சுக்களின் விளைவாக சுதந்திர தமிழீழம் விடுதலை பெற்று வளம் பெற்று தலைநிமிர்ந்து அவர்கள் பெயர் சொன்ன கரும்புலி லெப்டினன்ட் கர்னல் பூட்டோவின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.